ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 33 43 முடிய, மீண்டும் 45 46 முடிய. இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஓர் உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசி கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய ஓமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அருமையான ஆண்டவருடைய நாளில் சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் உங்களை பார்த்து பெருமகிழ்ச்சி அடைவார். தவக்காலம் ஒரு மன மாற்றத்திற்கான, ஒரு வாழ்க்கை திருப்பத்திற்கான ஒரு காலமாக அது அமைந்திருக்கிறது. ஆகவே அப்படியாக அதை அமைத்து பயணிக்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக இந்த தவக்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும். அதை செய்யாமல் நாம் வெறும் கடமைக்கான ஒரு அடையாளமாக இந்த தவக்காலத்தை, வயிற்றை பட்டினி போடுவதோ அல்லது சிலுவை பாதைக்கு போவது, இதெல்லாம் தேவைதான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. அதனால தான் நம்ம திருவை இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்குற. கடவுள் கேட்குறாரு, நீங்கள் வந்து பட்டினி இருக்கும் நாளையான் உண்ணா நோன்பி நான் என்று நீங்கள் அழைக்கிறீர்கள், இதையா நான் கேட்கிறேன் என்றெல்லாம் அவர் கேட்கிற அந்த வார்த்தைகள் நம்மை இன்னும் ஆழமாக கடந்து செல் என்கிற ஒரு கட்டளையை கொடுப்பதாக உணர முடிகிறது. ஆகவே தான் இன்றைக்கி நம்ம யோசிக்கணும், இன்னும் ஆழமாக நம்ம பயணிக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் அவர் அவர்களுடைய கஷ்டத்தை சொல்லி சொல்லி என்ன செய்கிறாங்க, கடவுளுடைய காரியத்தை நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், இதுவே எனக்கு பெரிய கஷ்டம், அதனால் இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் அவரவருக்குரிய கஷ்டத்தை சொல்லி தப்பித்துக்கொள்ள நினைக்கிறாங்க. வயதானவர்கள் சொல்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வயசாகிடுச்சு, வயசாகி போயிட்டு எனக்கு என்ன இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, தங்களுடைய அந்த வயதான அந்த ஒரு நிலையை வெளிப்படுத்தி நிறைய பேர், எல்லாரும் சொல்ல முடியாது, நிறைய பேர் தப்பித்துக்கொள்கிறாங்க. அதனால் எங்களுக்கு ஒன்றும் இதுக்கு மேலே என்ன நான் பெரிய பாவம் பண்ணிட போகிறேன் அப்படின்னு தங்களை நியாயப்படுத்துகிற ஒரு மனநிலையை பிசாசு வைக்கிறான். துன்பப்படுறவங்க ஏழைகள் பாருங்கள் சொல்கிறாங்க, நாங்களாம் ஏழைகளாக இருக்கிறோம், எங்களுக்கு வயிற்றுக்கும் வாய்க்கும் போராட்டம், நாங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது சாப்பிட்றது எங்களுக்கு பெரிய கஷ்டம், இதில் கோயிலுக்கெல்லாம் ஏன் வர சொல்கிறீங்க. அவள் பாருங்கள், இந்த ஏழ்மைத்தனம் வந்து கடவுளுக்கு உகந்த காரியத்தை செய்ய விடாமல் தடுக்கிறதுனா உன் ஏழ்மைத்தனம் ஆசீர்வாதம், ஆனால் அது சாபமாய் மாறிப்போகிறது. அதனால தான் எல்லாருமே படிக்கிற பிள்ளைகள் எல்லாருமே பாருங்கள், யோனா நினிவே நகரத்தில் அந்த செய்தியை சொன்ன உடனே அந்த நகரத்தில் இருந்த அரசன் என்ன செய்கிறான், அறிக்கை செய்கிறான், எல்லாரும் உட்கார்றா அப்படின்னா, எல்லாரும் சாக்கு உடை உடுத்தி சாம்பல் போட்டு உட்கார், ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு போயிட்டார், நம்ம எல்லாரும் அவர் உணர்ந்திருக்காங்க. அப்போ அந்த அரசன் ஞானத்தோடு செயல்பட்டான், ஞானத்தோடு செயல்பட்டு தன் ஆடு மாடுகளை கூட அவன் விட்டு வைக்கலை, எல்லாம் உபவாசம் இருக்கட்டும். பாருங்கள், ஆண்டவர் அழிவிலிருந்து அந்த நகரை காப்பாற்ற அவர்கள் செய்த காரியம் உதவியாக இருந்தது. அதனால் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சிறு பிள்ளையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நம்ம என்ன செய்கிறோம், இந்த தவ நாட்களில் சிறப்பான பயணம், அதான் நான் துவக்கத்தில் சொன்ன மையத்தை நோக்கிய ஒரு பயணம். இன்றைக்கி நம்ம ஆண்டவர் ஒரு வாசகத்தின் வழியாக நமக்கு ஒரு அடையாளத்தை உணர்த்துகிறார். பாருங்கள், நற்செய்தியில் நம்ம வாசித்தோம், தோட்ட தொழிலாளர் அவர் தன்னுடைய பங்கை பெற்று வர ஆட்களை அனுப்புகிறாரு, அடித்து நொறுக்கப்படுகிறார்கள், மகனை அனுப்புகிறாரு, மகனையாவது மதிப்பார்கள் என்று அப்படின்னு கடைசியாக என்ன சொல்லி முடிக்கிறார் பாருங்கள், அவர்கள் அவரிடம் அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார். அவர் கேட்குறாரு, அத்தொழிலாளர்களை என்ன செய்வார், நீங்களே சொல்லுங்கள். மக்களை கேட்கும்போது அவங்க மக்கள் சொல்கிறாங்க தீர்ப்பை, கேட்டுக்கொண்டிருந்த எளிய மக்கள் அந்த தீர்ப்பை சொல்கிறாங்க, அத்தீயோரை ஈவு இரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார். இயேசு உடனே, இல்லை இல்லை அப்படின்லாம் இல்லைப்பா, ஈவு இரக்கமின்றி அழிக்கலாம் மாட்டார், என் கடவுள் என் தந்தை வந்து ரொம்ப இரக்கமானவர் அப்படி எதுவும் சொல்லலை. அப்படியே அந்த கூற்றை இயேசு ஏற்றுக்கொள்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள், இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. பாருங்கள், இதை நம்ம நிறைய நேரம் எதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கல்யாண பத்திரிகையில் போடுறதுக்கு தான் இந்த வசனம். கல்யாண பத்திரிகையில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே மூளைக்கல்லாயிற்று, இது கண்களுக்கு வியப்பாயிற்று. பாருங்கள், கேப்ஷன் ஓகே நல்லா இருக்குது, தனியாக பார்க்கும்போது ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று அப்படின்னு, ஆண்டவரால் எது நிகழ்ந்துள்ளது பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று, அவர்கள் யாரையெல்லாம் அவர்கள் மகனை அடித்து நொறுக்க வேண்டும் நினைத்தார்களோ அந்த மகனே எல்லாவற்றுக்கும் முதன்மையான ஒரு அடையாளமாக இன்றைக்கி நிற்கிறார். அதனால தான் நம்ம சொல்கிறோம், கிறிஸ்தவ சமூகம், கிறிஸ்தவ அந்த நம்பிக்கை யாரை அடையாளப்படுத்துகிறதுனா, மகனாகிய கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. மகனாகிய கிறிஸ்து கடவுளுடைய வெளிப்பாட்டினுடைய முழுமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹீ இஸ் த பர்ஃபெக்ட் ரெவலேஷன். கடவுள் எல்லா இடத்துலையும் வெளிப்பாட்டை வச்சுருக்கிறாருங்க. இப்போ நம்ம நம்மளுடைய ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மற்ற நம்பிக்கையாளர்கள், கிறிஸ்தவர் அல்லாத எந்த நம்பிக்கையாளர்களாக இருந்தாலும் அவங்களாம் கெட்டவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதில்லை. நம்ம திருவை அப்படி சொல்கிறது கிடையாது. அவங்கக்கிட்டையும் நம்ம என்ன செய்கிறோம், மீட்புக்கான ஒளி தெரியுது, அவங்கக்கிட்டையும் மீட்புக்கான அந்த வெளிச்சம் தெரியுது, அவங்கள்ட்டையும் அந்த நல்ல காரியங்கள் தென்படுகிறது, அதையெல்லாம் நம்ம மதிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், அதையும் நம்ம என்ன செய்கிறோம், பண்போடு பார்க்குறோம். ஆனால் அந்த பர்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்களா, ஒரு நிறைவுன்னு சொல்லுவோம் பாருங்களேன், அந்த நிறைவு எங்கே இருக்குது அப்படின்னு தேடுகிற போது அங்கே தான் தாய் திருவை அடிக்கோடிட்டு நமக்கு கற்பிக்கிற ஒரு காரியம், மகனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் தான் அந்த நிறைவுங்கிற பர்ஃபெக்ஷன் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், இயேசு ஆண்டவரை நம்ம உயர்த்தி பிடிக்கிறோம், இயேசுவை உற்று பாருங்கள்னு சொல்கிறோம். அந்த இயேசுவினுடைய அடையாளம் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தியை தான் இன்னைக்கு நற்செய்தியை நமக்கு ஆழப்படுத்துகிறது. அப்போ அந்த கட்டுவோர் புறக்கணித்த கல் யாராக இருக்கிறார், மகனாகிய தந்தையிடமிருந்து கடந்து வந்த அந்த மகன். இந்த முதல் வாசகத்துக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்க அதில் அந்த மகன் எப்படி தன்னுடைய சகோதரர்களால் புறக்கணிக்கப்படுகிறான். அப்படி புறக்கணிக்கப்பட்டவனை கடவுள் பாருங்கள், அந்த மனுஷன் எப்படி இருந்தான், அந்த மனுஷன் யோசேப்பு பாருங்கள், தன் கடவுளை சார்ந்த மனுஷனாக இருந்ததுனால அவன் சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டாலும், தன் இனத்தால் புறக்கணிக்கப்பட்டாலும், அடிமையாக வேறு தேசத்திற்கு அனுப்பப்பட்டாலும், அவன் பிடிச்சு வச்சிருந்த ஒரே ஒரு ஆழமான அடையாளம், என் கடவுள் என் தேவன், அவர் என்னை கைவிட மாட்டார். இந்த மகனாகிய இயேசு கிறிஸ்துவும் இன்றைக்கு அந்த மகனுக்குரிய நிலையில் வைத்து பார்க்கப்படுகிறார். அந்த மகனை விட இந்த மகன், கடவுளிடமிருந்து இறங்கி வந்த, நமக்காக இறங்கி வந்த அந்த மகன் இயேசு கிறிஸ்து இன்னும் உயர்ந்த நிலையிலே அவர் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய இந்த காரியங்களை எல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கத்தான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். இந்த ஞானம் எல்லாருமே எல்லாத்தையும் கேட்குறாங்க, எல்லாருமே எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. உலகத்தில் எல்லாமே வாட்ஸ்அப்பில் வருது, எல்லா நம்பிக்கைக்குரிய காரியங்களும் புத்தகத்தில் கிடக்குது, பைபிளில் இருக்குது. இன்றைக்கி யார் எது வேண்டுமானாலும் எடுத்துக்கோங்க, இந்த உலகம் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்குது, நன்மைகளையும் கொடுக்குது தீமைகளையும் கொடுக்குது. நன்மை என்று சொல்கிறதுலேயும் சரியான நன்மை, ஒரு சரியில்லாத ஒரு நன்மை, கொஞ்சம் கொஞ்சம் நன்மை இருக்குது ஆனால் நிறைவு இல்லை, அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. இப்போ இன்றைக்கி யார் எதை எடுத்துக்கிறாங்க, அது எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன வேணும், ஞானம் வேண்டும். எது சரியானது என்பதை எடுத்து கையாள ஞானம் வேண்டும். ஆண்டவர் அதுக்குத்தான் நம்ம ஆவியானவர்கிட்ட ஜெபிக்க சொல்கிறோம். இந்த தவ நாட்களில் நம்ம சொல்லக்கூடிய முதல் வார்த்தைன்னா ஜெபம். மூணு காரியத்தை நம்ம திருவை ஹைலைட் பண்ணோம், ஜெபம், தபம், தான தர்மம். அப்போ ஜெபம்னா என்ன, கடவுளிடத்தில் மன்றாடுவது. சாலமன் மன்றாடினார், ஜெபித்தார், ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டார். பாருங்க, ஜெபத்தில் சரியானதை கேட்டார், பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நமக்கும் அந்த ஞானம் வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கணும். இப்போ இந்த தோட்ட தொழிலாளர்கள் என்ன இல்லாமல் இருந்தாங்க, ஞானம் இல்லாமல் இருந்தாங்க. யாருக்கிட்ட ஞானம் இருக்காது, பாவம் குடிகொள்கிற இடத்துல ஞானம் குடிகொள்வதில்லை, சீராக்கிய ஞான நூல் சொல்லுது, பாவம் குடிகொண்டு இருக்கிற இடத்துல. அப்போ இந்த தொழிலாளர்கள், இந்த தோட்டத்தை கையாண்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாங்க, இந்த தோட்டத்தை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு வெறியில் இருந்தாங்க. இன்னைக்கு நாம் நம்மளை அப்ளை பண்ணி பார்ப்போமே. இந்த தோட்ட தொழிலாளர்களைப் போல எவர் ஒருவர் இந்த உலகத்தை எனதாக்கி கொள்ள வேண்டும், அந்த உலகத்தினுடைய எல்லா காரியத்தை பாருங்க. நம்ம சவுல் அடியார் இருக்கிறார் சார், நம்முடைய அரசர், மன்னிக்கணும், தாவீது இருக்கிறார். தாவீது உரியா அந்த பத்சபாவை வந்து என்ன செய்கிறாரு, உரியாவின் மனைவியை வந்து தன்னகப்படுத்துகிறார், தனக்குரிய ஒரு அடையாளமாக மாற்றுறார். அப்போ என்னென்ன செய்தார் நமக்கு எல்லாம் தெரியும், கதை நல்லா தெரியும். அப்போ பாருங்கள், அந்த மகள் வந்து ஒரு உலகத்தின் அடையாளமாக இருக்கிறார் இந்த மனுஷனுக்கு. அப்போ அதை கையகப்படுத்துவதற்காக இவர் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகள். இப்போ பாருங்கள், இங்கே தான் பாவத்தினுடைய நிலை. இந்த பாவம் இருக்கிற இடத்துல ஞானம் குடிகொள்வதில்லை. அப்போ அந்த மனுஷன் பாவத்தில் கிடந்த பொழுது ஞானம் இல்லாமல் போனது, அவன் பாவத்தில் விழுறாரு. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படிப்பட்ட அடையாளங்கள் இன்றைக்கி நமக்கு நிறைய இருக்கிறது. பொருள் மீது பற்று, மனிதர்கள் மீது பற்று, அதிகாரத்தின் மீது பற்று. இன்றைக்கி அதிகாரிகள் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட ஒரு ஞானம் வெளிப்படலை. பாருங்களேன், நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், நல்ல தலைவர்கள்னு இருந்த அடையாளங்கள் இருக்கிறாங்க, ஆனால் எல்லா தலைவர்களையும் நம்ம என்ன செய்ய முடியல, ஒரு உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்க முடியல. அவர்களிடத்தில் என்ன குறையாக இருக்குன்னா, ஞானம் இல்லை. ஞானத்தோடு அவங்க செயல்படுறதில்லை. அவங்க செயல்படக்கூடிய காரியங்களை எல்லாம் எள்ளி நகையாடக்கூடிய ஒரு சமூகத்தில் எல்லாரும் சிரிப்பாக ஒரு நகைப்புக்குரிய காரியமாக மாற்றி பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ எப்படி அவங்க நகைப்புக்குரியவங்களாக மாறுறாங்க, அவங்க ஞானம் இல்லாமல் செயல்பட்ட விஷயம். அப்போ ஞானம் எப்போ இல்லாமல் போச்சு, பாவம் அவர்களுக்குள்ளே குடிகொண்டிருக்கிற போது. அந்த பாவம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இவர்கள் தோட்டத்தை உரிமையாக்கி கொள்ள நினைத்ததை போல நாம் ஒவ்வொருவரும் எதையோ ஒன்றை நாம் உரிமையாக்கி கொள்ள நினைக்கிறோம். அதனால தான் நாம் நம்ம மகனாகிய இயேசு கிறிஸ்து எதை சொல்லுகிறார் அப்படின்னா, கடவுள் தந்தை என்னை அனுப்பினார், நான் எல்லாவற்றையும் தந்தைக்காக கொடுக்குறேன். இதுதான் ஞானத்தினுடைய வெளிப்பாடு. ஆபிரகாம் ஞானத்தோடு வெளிப்பட்டார். தேவப்பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. உண்மையை உணர்வதும் பின் உண்மையை உணர்த்துவதும், இதுதான் நம்மளுடைய உண்மையை உணரணும், அதை அடுத்தவங்க உணர நம்ம செய்யணும். இதுதான் சாட்சிய வாழ்க்கைங்கிறது. நான் மட்டும் உணர்ந்துட்டேன்பா அப்படின்னு உட்கார்ந்திக்கிறது இல்லை. தவ நாட்கள் அப்படின்னு சொன்னால் அது நம்மை சாட்சியாக மாற்றுகிற நாட்கள். கோழி அடைகாத்து தன்னுடைய குஞ்சுகளை பொறித்து தன்னுடைய குஞ்சுகளை தனக்குரிய ஒரு சக்தியாக தனக்கு பின்னாலே அந்த தலைமுறையை பற்றிய பேசுகிற அந்த அடையாளமாக எப்படி ஒரு கோழி விட்டுட்டு போகுதோ, அதே போல் நாமும் நம்முடைய சந்ததியினரை அந்த உண்மையை உணர்த்துகிற அடையாளமாக, உண்மையை எடுத்துரைக்கிற அடையாளமாக மாற்றிவிட்டு செல்வது. சாலமணி ஞான நூல் 13வது அதிகாரத்தில் 1-லிருந்து நம்ம வாசிக்கிறோம். கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகளானார்கள். கண்ணுக்கு புலப்படும் நல்லவற்றி நின்று இருப்பவரை கண்டறிய முடியாதோர் ஆனார்கள். பாருங்கள், இயற்கையை ஒரு இயற்கையில் பார்க்குற போது இயற்கையை படைத்தவரை நம்ம என்ன செய்கிறோம், அன்பு செய்கிறோம். அந்த இயற்கையவே அந்த பொருளையே போய் நம்ம என்ன செய்கிறதில்ல, வணங்கக்கூடாது. அப்போ இயற்கையை பார்த்துட்டு ஒரு பொருளை பார்த்துட்டு அதை தெய்வம் என்று நினைத்தா அந்த தெய்வத்தை அறிய முடியாதவர் நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். பாருங்க, கைவினைகளை கருத்தாய் நோக்கியிருந்தும் கைவினைஞரை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு நம்ம ஆண்டவராகிய மகனாகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிய முடியாத ஒரு கவலைக்கடத்தில் இருக்கிறோம். அதைத்தான் இந்த இடத்துல பார்க்குறோம். மாறாக தீயோ காற்றோ சூறாவளியோ விண்மீன்களின் சுழற்சியோ அலைமோதும் வெள்ளமோ வானத்தின் சுடர்களேதாம் உலகை ஆளுகின்ற தெய்வங்கள் என்று அவர்கள் கருதினார்கள். இன்னைக்கு இதெல்லாம் தெய்வமாக மாற்றி போட்டுட்டு வேதம் சொல்லுகிறது, அவற்றின் அழகில் மயங்கி அவற்றை அவர்கள் தெய்வங்களாக கொண்டார்கள் என்றால் அவற்றிற்கெல்லாம் ஆண்டவர் அவற்றினும் எத்தனை மேலானவர் என அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் அழகின் தலையூற்றாகிய கடவுளே அவற்றை உண்டாக்கினார். அவற்றின் ஆற்றலையும் செயல்பாட்டையும் கண்டு அவர்கள் வியந்தார்கள் என்றால் அவற்றையெல்லாம் உருவாக்கியவர் அவற்றை விட எத்துணை வலிமை உள்ளவர் என்பதை அவற்றிலிருந்து அறிந்து கொள்ளட்டும். பார்த்தீங்களா, இப்படி அந்த சாலமணி ஞான நூல் நம்மை உண்மையை நோக்கி அழைத்து செல்கிறார். அப்போ படைத்த அபிஷேகங்களை எல்லாம் எப்படி பார்க்கணும்னு சொல்லுகிற போது இந்த படைப்பினுடைய அந்த மையத்தில் இருக்கக்கூடிய அந்த அடையாளமாக இருக்கிற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவர் எப்படி வந்தார், எதற்காக வந்தார், அவர் என்ன செய்தார், எப்படி எதற்காக அவர் திருமலையில் ஏறினார் அந்த கல்வாரி மலையில், அதை நம்ம பார்க்குறோம். 1 யோவான் 4:10 ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்கள். 1 யோவான் 4:10 என்ன எழுதியிருக்கிறத பாருங்க. நாம் கடவுளின் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்காக கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அப்போ தந்தையினுடைய அன்பின் தன்மையை நீ உணரணும்னா நம்ம யாரை பார்க்குறோம், மகனை பார்க்குறோம். அதனால தான் சொல்லப்பட்ட ஊடுருவ குத்தப்பட்டவரை உற்று நோக்குங்கள். பாலைவனத்திலே பாம்பு உயர்த்தப்பட்டது போல இதோ உனக்காக உயர்த்தப்பட்ட ஒரு அடையாளம் உண்டு. பாம்புக்கும் நமக்கும் உன்னை ஈடுபட்டி பார்க்கக்கூடாது, இயேசுவுக்கும் பாம்புக்கும் இல்லை. தேவ பிள்ளைகளே, கடவுள் இப்படிப்பட்ட ஞானத்தை நமக்கு கொடுத்து நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் அந்த ஞானம் குறைவுபடுவதை செயல்படுவதிலே பார்க்குறோம். ஞானம் குறைவுபட்டு என்ன செய்கிறது, எங்கே போய் என்ன பேசுகிறது தெரியல. இன்றைக்கி நிறைய குழப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில். பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் நாங்கள் பார்க்குறோம், ஒரு சில குடும்பங்களை நாங்கள் வந்து எங்களை சந்திக்க வருகிற போது அந்த பிள்ளைகளுடைய மனோபாவத்திலே அந்த சைக்கலாஜிக்கல்னு சொல்லுவோம், அந்த உளவியல் பிரச்சனையாக அவங்க பேச்சு மாறி இருக்குது. அவங்க புலம்புறாங்க. பிள்ளைங்க வந்து பேசுகிற பேச்சிலேயே தெரியுது ஹீ ஆர் ஷீ, அது அவனாக இருக்கட்டும் அவளாக இருக்கட்டும், அது யாரா, அவங்க நார்மலாக இல்லை அப்படின்னு தெரிய வருது. ஏன்னா அவங்க எங்ககிட்ட சந்தேகம் கேட்கும்போது நாங்கள் அப்படியே மார்க் போட்டு பார்ப்போம். ஓகே, நோ, ஹீ இஸ் நாட் ரைட், ஷீ இஸ் நாட் ரைட், ஷீ இஸ் நாட் ப்ராப்பர். அவங்க சரியான அந்த நிலையில் இல்லை. அவங்க செயல் நீங்கள் வீட்டில் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு தெரியாது. அவங்க ஏதோ அப்நார்மாலிட்டிக்குள்ளே போயிட்டுருக்குறாங்க. எது நமக்கு தேவை? அந்த குழந்தைகள் நிம்மதியாக இந்த உலகத்தை சுவைத்து கடவுளை அறிந்து வாழ்ந்து வெற்றி பெறுவது நமக்கு முக்கியமா, அல்லது நாம் எதிர்பார்க்குறோமே, நாம் நம்ம பிள்ளை படித்து அந்த அதிகாரத்தை பிடிக்கணும், மருத்துவர் என்கிற அதிகாரம், இன்ஜினியருங்கிற அதிகாரம், வானத்தில் பறக்கிற பைலட்டுங்கிற அதிகாரம். இன்றைக்கி நம்ம பாருங்கள், நம்ம பிள்ளை மகிழ்ச்சியாக வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆண்டவரை அறியணும், இது இலக்காக அமையலையே. இன்றைக்கி நிறைய அந்த ஞானம் இல்லாத நிலையை பார்க்குறோம். அவங்க பேச்சில் ஞானம் இல்லாத, அறிவு இருக்கிறது, ஞானம் இல்லை. இன்றைக்கி மகனை பார்க்குறோம், பைபிளில் படிக்கிறோம், என்னென்னமோ படிக்கிறோம், எல்லாமே தெரியுது, மனப்படமாக தெரியுது, ஆனால் எது சரி எது தவறு ஞானம் இல்லை. குருக்கள்கிட்ட எப்படி பேசணும் ஞானம் இல்லை. பாருங்கள், கோயிலில் வந்து என்ன செய்தால் ஆண்டவருக்கு பிடிக்கும் தெரியல, ஞானம் இல்லை. தேவ பிள்ளைகளே, இருக்கிறவர்கள் வச்சுட்டு சந்தோஷமாக போயிட்டுருக்குறாங்க, இல்லாதவர்களை குறித்து தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். இல்லை இல்லைன்னு சொல்லும்போது மொத்தமாக இல்லை போல இருக்குது அப்படின்னு இல்லை, இருக்கிறவர்கள் அந்த ஞானத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. யாக்கோபு 3:13 நீங்கள் அழகாக வாசித்து பாருங்கள். யாக்கோபு திருமுகத்தில் அது மிக அழகாக சொல்லப்படுகிற ஒரு காரியம் பாருங்கள். உலகத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, விண்ணிலிருந்து வருகிற ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆண்டவருடைய அந்த இருவகை ஞானத்தையும் அழகாக சித்தரிக்கிறது. 14 இறைவசனம் சொல்கிற பாருங்கள், யாக்கோபு 3:14, உங்கள் உள்ளத்தில் பொறாமை, மனக்கசப்பு, கட்சி மனப்பான்மை இருக்குமானால் அதை பற்றி பெருமை பாராட்டாத, உண்மையை எதிர்த்து பொய் பேசாத, இத்தகைய ஞானம் விண்ணிலிருந்து வருவது அல்ல. இன்னைக்கு தான் வீட்டை கட்டி எழுப்பணும்னு மருமகள், ஒரு வீட்டுக்குள்ளே வாழ போகிற மருமகள் ஒரு புறம் என்ன செய்கிறாங்க, அந்த வீட்டில் கட்சி மனப்பான்மையை உருவாக்குவது, கசப்பை உருவாக்குவது. இந்த பக்கம் மாமியார் இருந்து கொண்டு அவங்க செய்கிறது, அந்த பக்கம் மாமனார் இருந்து கொண்டு, இந்த கூட மகன் இருந்து கொண்டு, எங்கிட்ட மருமகன் இருந்து கொண்டு, இப்படி வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. 16 இறைவசனம் சொல்லுது, பேய்த்தன்மை வாய்ந்தது. அது மனித இயல்பு சார்ந்ததாக இருக்கிறதுனால அது பேய்த்தன்மை வாய்ந்தது. பொறாமை, கட்சி மனப்பான்மை உள்ள இடத்தில் குழப்பம், எல்லா கொடுஞ்செயல் நடக்கும். தேவ பிள்ளைகளே, அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி மகனை பார்க்கணுன்னா முதல்ல நம்ம ஞானத்திற்குள்ளே வரணும். மகனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவது என்பது ஆற்றல், அந்த ஆற்றலை கொடுப்பது ஞானம். ஆண்டவருடைய ஞானத்தை பற்றி அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்கள், இறைவனின் ஞானம் விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மை. பார்த்தீங்களா, தூய்மை. மேலும் அது அமைதியை நாடும். அமைதியை நாடும்னா அப்படி அமைதியாக உட்கார்ந்துருக்கிறது இல்லைங்க, உள்ளத்தில் நிறைவான அமைதி, நாம் இருக்கிற இடத்துல அமைதி, நம்ம ஒரு சலனப்படாத ஒரு உறவு. நாம் அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான், வீட்டுக்குள்ளே போவீங்க, அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பீங்க, என்ன சாப்பிட்றீங்களா இல்லையான்னு கேட்பாங்க, எனக்கு வேண்டாம், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எனக்கு வேண்டாம். அப்போ உங்களுடைய அந்த கருத்துக்கு அங்கே ஒரு அர்த்தம் இல்லை அப்படின்னா குழப்பம் வரும் வீட்டுக்குள்ளே. அப்போ நீங்கள் ஒரு அமைதியை இழக்க செய்கிறீங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழல் உருவாகிறதுன்னு சொன்னால் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறது போல் இருக்கும், ஆனால் அது உண்மையான அமைதியை கொடுக்குற அடையாளம் அல்ல. அதனால் வாயை மூடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறவங்களாம் நல்லவங்கன்னு நம்ம சொல்லிட முடியாதுங்க. நிறைய பேர் அப்படி தான், நான் ஒரு வார்த்தையும் பேசுகிறதில்லை. நீ பேசாமல் இருக்கிறது தான் பல வீட்டுக்குள்ளே பிரச்சனை, பல வீட்டுக்குள்ளே பேசுகிறது தான் பிரச்சனை. அப்போ எதை எப்போ செய்வது, எப்போ பேசாமல் இருப்பது, எப்போ அமைதி காப்பது, எப்போ அமைதியை உடைப்பது, அதுதானே ஞானம். அதான் சொல்லுது, ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மை, அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மை உடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. எல்லாத்துக்கு மேலே ஒரு ஹைலைட் கொடுக்குறாரு பாருங்க, அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசுசாமி நீதியின் தேவன்னு சொல்கிறோம், பாட்டெல்லாம் வரோம், நீதியின் தேவனே வர வேண்டும். அவர் நீதியின் தேவன், இரக்கம், நீதி, இதெல்லாம் அவருக்கு தராசினுடைய இரண்டு பக்கங்கள் பாருங்கள். கடவுள் நீதியாக இருக்கிறாரா இரக்கமாக இருக்கிறாரா, எவ்வளவு தூரம் அவர் இரக்கத்தோடு இருக்கிறாரோ அவ்வளவு தூரம் நீதியோடு இருக்கிறாருங்க. அதனால் நீங்கள் நீதியை பற்றி பேசுகிற போது அந்த இடத்துல இரக்கத்தை பற்றி பேசுகிற போது நீதி இல்லாத ஒரு இரக்கத்தை கடவுள் காட்ட மாட்டார். அவர் இரக்கத்தோடு இருக்கிறார், நீ மாறிக்கொள்ள வேண்டும். ஆகவே மகனை அடித்து நொறுக்கி அழித்து அந்த தோட்டத்தை அவர்கள் அபகரித்து கொண்டதை போல, அதை அந்த செயலை செய்ய முற்பட்டதை போல, நாமும் என்ன செய்கிறோம்? உலக அறிவை கொண்டு, உலக அந்த ஞானத்தை கொண்டு, ஒரு பேய்த்தன்மை வாய்ந்த ஒரு உலகை படைக்க, ஒரு குடும்பத்தை படைக்க நினைக்கிற அந்த எண்ணம் மாற்றப்பட வேண்டும். இந்த தவ நாட்களில் தவ நாட்களினுடைய அடிப்படை காரியமே உன்னை உடைத்து நீ உலகுக்கு ஒளி கொடுக்க வேண்டும். தவ நாட்களினுடைய ஆழமே இது தாங்க. சும்மா சாப்பிடாமல் இருந்துட்டு நான் தவத்தை முடிச்சிட்டேன், இல்லைங்க. ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, அடிமை தலையை உடைத்து நொறுக்குவதென்றோ நான் கேட்கிற நோன்பு, கொடுமைகளை மாற்றுவதென்றோ நான் கேட்கிற நோன்பு. இப்போ வீட்டுக்குள்ளேயே அடிமை தலை இருந்துச்சுன்னா நீ பொம்பளை பேசப்படாது, நீ வந்து சின்னது பேசப்படாது, நான் சம்பாதிக்கிறேன் நான் தான் பேசுவேன். பாருங்கள், இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் அப்பா அம்மா வந்து அந்த ஆளுகை செய்கிறாங்க, பிள்ளைகளை, மனைவியை, கணவனை. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகள் அப்படியே ரிவர்ஸ் எடுக்கிறாங்க, நீ என்னை ஆளுகை செஞ்சில்ல, இப்போ உனக்கு வயசாகிடுச்சு, நீ உட்கார், நான் உன்னை ஆளுகை செய்கிறேன். இப்போ பாருங்கள் இதில் எங்கே ஜாதியங்கள் கூட, நான் உன்னை அடிமைப்படுத்தினில்ல, ஈனை அடிமைப்படுத்தினில்ல, இப்போது நீ கீழே உட்கார், நான் மேலே போகிறேன். எல்லா இடத்துலையுமே மீண்டுமாய் ஒரு அடிமைப்படுத்துகிற சமூகம் உருவாகிறதுன்னு சொன்னால் அது இயேசு விரும்புகிற சமூகம் அல்ல தேவ பிள்ளைகளே. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்குற ஒரு நீதி என்ன? இந்த தவக்காலம் உடைக்கிற காலம், நம்மை உடைத்து அடுத்தவங்களுக்கு ஒளி கொடுக்கிற காலம். விளக்கை எடுத்து மரக்காலுக்கு கீழே இருக்கிற விளக்கை எடுத்து விளக்கு தண்டின் மீது வைக்கிற காலம். அடுத்தவனுடைய ஒளியை உறிஞ்சுகிற காலம் அல்ல, நான் ஒளியாய் மாற ஆண்டவர் அழைக்கிற காலம். அவர் கல்வாரி மலையில் ஒளியாய் மாறினார், உலகிற்கு ஒப்பாய் மாறினார். இதோ அவரை பார்த்து அவரை போல ஒளியாக, அவரை போல உப்பாக இருக்கிறவர்கள்தான் அவருக்குரியவர்களாக இருப்பார்கள். அவருக்குரியவர்களைத்தான் அவர் மீண்டும் வந்து சந்திக்க வரப்போகிறார். ஆகவே தான் வலப்புறம் இடப்புறம் பிரிக்கப்படுகிற அந்த நிகழ்வு நடக்கப் போகிறது. தேவ பிள்ளைகளே, இப்பொழுதே நாம் நம்முடைய எல்லைகளை மீண்டுமாய் மறுபரிசீலனை செய்து பாருங்க. இசையா 44:24 ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். 44:24 கருப்பையில் உன்னை உருவாக்கிய உன் மீட்பரான ஆண்டவர் கூறுவது இதுவே அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்ல போவார். சும்மா சொல்லல, ஆண்டவர் நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் தான் உன்னை மீட்க போகிறேன், ரெண்டு நான் தான். அப்போ இந்த பிறக்கிறதுக்கும் நம்ம இறப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையினுடைய ஓட்டாருக்கு பாருங்க, இதை எவன் ஒருவன் ஆண்டவர் விரும்புகிற விதமாய் வாழ்ந்து, இந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் ஓமை வழியாக பேசினார், கதை வழியாக பேசினார், கருத்தாய் பேசினார், மலையிலிருந்து பேசினார், மடுவில் உட்காந்து பேசினார், படகுல உட்காந்து பேசினார். ஏன் ஆண்டவர் இவ்வளோ இடத்துல பேசிட்டு போயிருக்கிறார்? இதையெல்லாம் எவன் ஒருவன் உள்வாங்கி ஆண்டவருக்கு நான் எப்படிப்பட்ட மகனாய் மகளாய் இருக்க வேண்டும் என்பதை அறிந்து அவர்கள் மாற்றி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு மீட்பு கிடைக்க போவது உறுதி. மீட்புனா என்ன? இந்த உடலை விட்டு உயிர் வெளியில் போகும்போது உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு கடவுள் வந்து நின்னாருன்னா அதுக்கு பேர் மீட்பு. உன் உசுரை பிசாசு தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து நின்றுச்சுன்னா அதுக்கு பேர் சாவு. உலகத்தில் சாவறதுக்கு பேர் சாவு இல்லை, வேறு வார்த்தை இல்லை சொல்கிறோம். ஆனால் உண்மையான சாவு உன் ஆத்துமாவை பிசாசுகள் கொக்கரித்து தூக்கி கொண்டு ஓடுகிற போது உனக்கு கிடைக்க போகுது சாவு. ஆண்டவர் இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர் என்று சொல்லுகிறோமே, அந்த இயேசுவே மீட்பர் என்பதனுடைய அடையாளம் உன்னுடைய இறப்பு நேரத்தில் வெளிப்பட போகிறது. உனக்கு இயேசு மீட்பராயிருப்பாரா? எப்படி இருப்பார்? இந்த உலகத்தில் இயேசு ஆண்டவர் சொல்லிட்டார் இப்படி தான் வாழணும்னு, நான் அப்படி இருப்பேன். இயேசு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு இதை இப்படி செய் என்று, அப்படியே செய்வேன் என்று. எவன் ஒருவன் தன் வாழ்க்கையை இயேசு காட்டிய வழியில் வாழ்ந்து கடந்து சென்று, இதோ இந்த பூமியிலே மரித்து கீழே விழுகிறார்களோ, எவனுடைய ஆத்மா இந்த உடலை விட்டு வெளியே போகிறதோ, அப்பொழுது யாருக்காக நீ வாழ்ந்தாயோ அவர் உனக்கான மீட்பராக அந்த இடத்துல நின்று உன் ஆத்மாவை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் தந்தையிடத்திலே போய் சேர்ப்பார். வான தூதர்களோடு கூட வந்து உன்னை அவர் அழைத்து செல்வார். இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை தான் நாம் வாழ்வாக்கவும் செயல்படுத்தவும் அழைக்கப்படுகிறோம். நீங்கள் இப்போது உட்கார்ந்து யோசித்து பாருங்கள், உங்கள் ஆத்துமாவை இதோ கூட்டி கொண்டு போகிறதுக்கு இயேசு வருவாரா அல்லது வேறு யாரும் வரப்போகிறார்களா? சிந்தித்து பாருங்கள், ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென்.